உத்தரகோச மங்கையில் இருந்து வித்தக வேடம் காட்டி இயல்பு. திரு உத்தரகோச மங்கை அப்படிங்கிற திருத்தலத்தில் எழுந்தருளி வித்தகம், வித்தகமாகிய கோலம் என்று சொல்கிறார். ஆக உத்தரகோச மங்கை நம்முடைய மணிவாசகரால் பாடல் பெற்ற தலங்களில் உத்தரகோச மங்கையும் ஒரு தலம். எனவே உத்தரகோச மங்கை அப்படிங்கிற அந்த தலத்துல அருள் செய்த சிலை, இது மிக பழமையான ஆலய பெரிய கோயில். நம்முடைய ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல இருக்குதுங்க, ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் சென்றோம், ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் உத்தரகோச மங்கையின் பேர். உத்தரம் என்றால் மறுமொழி அப்படின்னு பேர். உத்தரம் அப்படின்னா மறுமொழி, கோசம் அப்படின்னா புத்தகம், மங்கை உமையம்மை. ஆக இந்த உத்தரகோச மங்கை அப்படிங்கிறதுக்கு எதனால் இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு, அதாவது நம்ம முன்ன பார்த்தீங்கன்னா வலைவீசிய படலம், ஆகமத்தை திமிங்கலம் விழுங்கி நிற்க இறைவன் மீனவனாக வந்து அந்த திமிங்கலத்திலிருந்து ஆகமத்தை மீட்டு அருளினார். அப்படி மீட்டி அந்த நிலையில் அவற்றை அம்மைக்கு என்ன செய்தாருங்க, இறைவன் அருளினார். அப்படி அருளிய காரணத்தினால அந்த தலத்துக்கு உத்தரகோச மங்கை அப்படின்னு பேரு. இது வரலாற்று சொல்கிறார். வலைவீசிய படலத்தில் கூறியாங்கு ஆகமங்களை மீட்டு உமையம்மையை திருமணம் செய்த கொண்ட பெண் இறைவன் உத்தரகோச மங்கை என்ற பதியில் அம்மையுடன் எழுந்தருளினான். அங்கு ஆகமங்கள் சிவகணங்களால் எழுதப்பட்ட புத்தகங்களை அம்மைக்கு கொடுத்தான். அம்மை அவற்றை முன்னம் மகேந்திர மலையில் கேட்ட பொழுது எழுந்த ஐயங்கள் பற்றி அன்னலை உசாவினார். உசாவுதுன்னா கேட்டது, அவர் கேட்ட பொழுது அப்பதியில் முன்பே 64 முனிவர்கள் இறைவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தனர். அம்மைக்கும் அம்முனிவர்களுக்கும் இறைவன் ஞானாசிரிய கோலத்தில் இருந்து அவ்வினாக்களுக்கு மறுமொழி அருளினான். ஆதலின் இவ்வூர் உத்தரகோச மங்கை என பெயர் பெற்றது. உத்தரம் மறுமொழி, ஏற்கனவே சொன்னாரு, மீண்டும் சொன்னதுனால மறுமொழி. கோசம் நான் புத்தகம், மங்கை அம்மை, எனவே உத்தரகோச மங்கை என்று இந்த தலத்துக்கு பெயர் அப்படி சொல்லப்படுகிற குறிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இங்க நாம இப்படி பார்க்கிறோங்க புராணத்துல, ஆனா பெரிய புராணத்துல அப்படி ஒரு குறிப்பே நமக்கு பார்க்கல. அங்க பாத்தீங்கன்னா திருக்குறிப்பு தொண்டருடைய புராணத்துல அண்ணல் ஆகமத்தை அருளினான், அம்மை கேட்டாங்க, கேட்ட மாத்திரத்துல நீ மொழிந்த ஆகமத்தின் வண்ணம் என் உள்ளத்தில் உன்னை பூசிக்க வேண்டும் என்ற எண்ணம் என் உள்ளத்தில் பொங்குகிறது தான் அம்மா சொன்னாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சாமி ஆகமம் சொன்னார். புராணத்துல பாத்தீங்கன்னா, அதாவது புராணம் என்பது வெவ்வேறு வகையான புராணங்கள், அதுல பார்க்கும்போது இறைவன் ஆகமத்தை சொன்னாங்க, அம்மா கொஞ்சம் லேசா இருந்தாங்க, கவனமா கேட்காம இருந்தாங்க, எனவே இறைவன் கோவித்துக் கொண்டார். ஆகமத்தை அப்புறம் இவர் கோவி அம்மாட்ட கோவிச்சதுனால நம்ம முன்ன பார்த்தோம்னா விநாயகர் முருகன் வந்து அந்த சுயக்குடைய கடல்ல போட்டாங்க, நந்தியம் பெருமான் போய் திமிங்கலமா இருந்து அந்த ஆகமத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்தார். அப்படி அம்மை வந்து மீனவ குலத்துல வந்து பிறந்து பிறகு அந்த பக்குவ வருகிற காலவரை காத்திருந்து பிறகு இறைவன் வந்தாரு, திமிங்கலத்தை கொன்றாரு, அம்மையை திருமணம் செய்து கொண்டார் என்பது புராணம். ஆனா தேக்குழார் பெருமான் வாக்குல பாத்தீங்கன்னா இறைவன் அருளிய ஆகமத்தை கேட்ட மாத்திரத்துல என் உள்ளத்தில் பூசை செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் எழுந்தார். அப்ப அந்த பூசை செய்ய வேண்டும் என்று போற்றினால் போகமாத்த புன்முளையாள் என்று தேக்குழா பெருமா அதை கொடுத்திருப்பார். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவ தாம் விரும்பும் முன்னை பூசனை என்று உரைத்தருள அன்னலாகமை அர்ச்சனை புரிய ஆதரித்தார். உடனே அப்பவே இங்கு நீ புரிந்த ஆகமத்தின் வழியாக நாத என்னை பூசிக்க வேண்டும் என்று என் உள்ளத்தில் பொங்குகிறது என் ஆசை அன் சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும், இறைவன் புன்முருகல் பூத்தார், சரி நீ சென்று காஞ்சிபுரத்துல போய் செய், மாவின் கீழ் நான் இருப்போன்னு சொல்லி அனுப்புனர். அங்க வந்து அம்மா கேட்கும் போது லேசா கேட்காம இருந்தாங்கன்னு சொல்லலைங்க, ஆனா புராணங்கள் பூரா விட்டார்கள். அதனால அந்த வரலாறுகள்ல வந்து புராணங்கள் என்று சொல்லப்படுவது கதையோடு கூடியது, அதுல தத்துவ பொருள் மறைந்து கிடக்கும். புராணத்தையும் தெரிஞ்சுக்கணும், ஆனா அதுக்குள்ள மறைந்து கிடக்கிற தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் கந்த புராணம் போன்ற நூல்கள் எல்லாம் அமைய பெற்றிருக்கின்றன. திருத்தொண்டர் புராணம் அப்படி அல்ல, புராணம் சொல்றது ஒண்ணு அதுக்குள்ள கதை ஒண்ணு மறைஞ்சு கிடக்கிறது அப்படி இல்ல. இது முழுக்க முழுக்க எல்லாமே இதனுடைய நிலை வேறு, ஏனைய புராணங்கள் வேறு, திருத்தொண்டர் புராணம் வேறு. கந்த புராணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கதை ஒன்னு இருக்கும், கதைக்குள்ள மறைந்து கிடக்கிற தத்துவம் ஒன்னு இருக்கும். பெரிய புராணம் எடுத்துக்கொண்டீங்கன்னா பெரிய புராணம் வேறு, அதுக்குள்ள மறைந்து கிடக்கிற தத்துவம் வேறுனா பிரித்து பார்க்க முடியாது, எல்லாம் ஒன்றாகவே இருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே அந்த வகை உத்தரகோச மங்கையில் அம்மைக்கு இறைவன் ஆகமத்தை மீண்டும் அருளிய திறத்தை தான் உத்தரகோச மங்கையில் இருந்து வித்தக வேடம், அந்த கோலத்துக்கு வித்தக வேடம் தான். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் முத்து விதானம் மணிபுர் கவரி முறையாளே அப்படிங்கிற அப்பர தேவாரத்துல பாத்தீங்கன்னா வித்தக கோலம் விரதிகள் அப்படின்னு அந்த சொல் அங்க இருக்கும். முத்து விதானம் மணிபுர் கவரி முறையாலே வித்தக கோலம் விரதிகள் வெண்டலை மாலை என்று அந்த தேவாரத்துல அப்பரசாமி அருளியிருப்பாங்க. வித்தக கோலம், அதாவது அவருடைய கோலம் வேறுபாடுடைய கோலம். வித்தகம் அப்படிங்கிற இடத்துல சதுரப்பாடுன்னு பேர். என்ன சதுரப்பாடு? பொங்கி வருகிற கங்கையை நிறுத்தி இருக்கிறான், தேய்ந்த நிலவு வளருமாறு இடம் கொடுத்திருக்கிறான், பகை பொருளாக இருக்கக்கூடிய பாம்பும் சந்திரனும் பகை இல்லாம அந்த இடத்துல இருக்குது. இப்படி மாறுபாடுடைய நெருப்பை ஒரு கையில வச்சிருக்கிறான், தண்ணியும் வச்சிருக்கிறாரு, இப்படி வேறுபாடுடைய எல்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்கிறான். எனவே இவ்வாறெல்லாம் இருப்பதனால அவன் வேறுபாடு உடையவன், வேறுபாட்டை செய்பவன் அப்படிங்கறனால இங்க சதுரப்பாட்டை வித்தக கோலம் என்று காட்டுகிறார். எனவே வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவனம் அதனை பொலிந்து இனிது அருளி தூவன நீணி காட்டிய தொன்மையும். இங்க ஒரு குறிப்பை தருகிறார். பூவனம் இது நம்முடைய பாண்டி நாட்டு திருத்தலங்கள்ல ஒன்று. திருப்பூவனம் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் என்பது அப்பர் தேவாரம். இங்க ஞானசம்பந்தரும் பாடியிருக்கிறார், நாவுக்கரசரும் பாடியிருக்கிறார், சுந்தரரும் பாடியிருக்கிறார். ஆக இந்த திருத்தலம் நால்வரால் பாடல் பெற்ற தலம். திருப்பூவனம் ராமேஸ்வரம் செல்லுகிற, அதாவது மதுரையிலிருந்து சிவகங்கை செல்லுகிற சாலையில திருப்பூவனம் இருக்கிறது. திருவாத ஊருக்கு பக்கத்துல இருக்கு, திருவாத ஊர்லிருந்தும் போலாம். எனவே பூவனம் அப்படிங்கிற தலம். எனவே அந்த பூவனத்துல இருக்கக்கூடிய செய்தி சொல் பூவனம் அதனில் பொலிந்து இனிது அருளி. எனவே திருப்பூவனம் என்ற திருத்தலத்துல தூய்மையான பொன் வண்ணம் உடைய திருமேனி, தன்னுடைய வண்ணத்தை பொன் வண்ணத்துல காட்டினாங்கன்னா பொலிந்து இனிதருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும். இதுதான் ஒரு வரலாறு. பொன்னணையாள் என்று சொல்லப்படுகிற ஒரு மூதாட்டிக்காக இறைவன் அவ்வாறு அந்த கோலத்தை காட்டினான் என்பது வரலாறு. சுதர் பொலிந்திணிதருளி, அதாவது பேரழகுடன் விளங்கி. இந்த வரலாறு திருவிளையாடல் புராணம் ரசவாதம் செய்த படலத்தில் காணப்படுகிறது. ரசவாத படலம், அதாவது அந்த பொன்னணையால் பொருட்டு அவ்வாறு செய்தான். அது குறிப்பு சுருக்கமா கொடுத்துருக்காங்க பாருங்க. பொன்னணையால் என்னும் நாட்டிய மங்கை பொருத்தியின் விருப்பப்படி இறைவர் சித்தராக வந்து சித்த கோலத்துல வந்து அவரிடம் இருந்த தாழ்ந்த உலோகங்களை பொன்னாக மாற்றி இறைவன் திருவுருவம் வார்த்தமைந்தான். அதன் பேரழகு கண்டு பொன்னணையால் பரவசம் ஆனதனால் பொலிந்தினி தருளி என்ற இச்செய்தி திருவிளையாறு புராணம் அந்த ரசவாத படலத்துல 29வது பாடல காட்டியிருக்குதுங்க. அதாவது அந்த அழகை கண்டு அந்த நாடகம் மங்கையாக இருக்கிற அந்த பெண் வியந்து நின்று அந்த அழகை கண்டு நின்ற நிலைய கூடுகிறார். எனவே இங்க சேர்க்க நம்முடைய மணிவாசகர் சுருக்கமா கட்டிட்டார். பூவனம் அதனில் பொலிந்து இனிது அருளி தூவனமேனி காட்டிய துன்மை, அதாவது அந்த மூதா அந்த பெண் ஐம்பொன் திருமேனி ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது தன்னிடத்துல விலை குறைவாக இருக்கக்கூடிய தாழ்ந்த உலோகம் தான் இருந்துச்சு. இவர் வந்து என்ன பண்ணாரு, அந்த தாழ்ந்த உலோகத்தை வாங்கி உயர்ந்த பொன்னால் இருக்கக்கூடிய வண்ணமாக திருமேனியை இறைவனை வார்த்து கொடுத்தார். அதனால இந்த அந்த திருமேனி இன்றும் திருப்பூவனம் போனீங்கன்னா அந்த வழிபாடு செய்கிற அர்ச்சகர் இடத்துல அந்த திருமேனியை குறிப்பாக சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கும் போனீங்கன்னா பார்க்க முடியும். அந்த பழமையான திருமே, அது இறைவனே வடிவமைத்து கொடுத்த திருமே. ரசவாதம் என்கிற வண்ணம் தாழ்ந்த உலகத்தை உயர்ந்த உலோகமாக ஆக்கி அதை வடிவமைத்து கொடுத்த திருமேனி இந்தளவும் இருக்கிறதுங்க, செல்லுகிறவர்கள் பார்த்துக் கொள்ளலாம். எனவே பூவனம் அதனை பொழிந்திருந்த அருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும். திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் சோதியில் கரந்த கள்ளம். திருவார் பெருந்துறை திருப்பெருந்துறை என்கின்ற திருத்தலத்துல சோதி வடிவமாக நின்ற அந்த செல்வன் திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் சோதியின் கரந்த கள்ளமும். கருவார் சோதி திரண்ட சோதி, அதாவது பெரிய சோதி பிழம்பாக நின்ற நிலை. எனவே திருப்பெருந்துறை என்கின்ற திருத்தலத்தில் செல்வன் யாரு, முத்தி செல்வத்தை வழங்குகிற செல்வன் கருவார் சோதியாக பெரும் சோதியாக நின்ற நிலையில் அந்த நிலை தன்னை காட்டி மறைத்துக் கொண்டான். கருவார் சோதி கரந்த கள்ளம், கள்ளம்னா மறைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது. எனவே தன் வடிவத்தை காட்டி மீண்டும் வெளிப்படாத வண்ணம் மறைத்துக் கொண்டான். உருவத்தை காட்டினான், ஆட்கொண்டான், தன் உருவத்தை மறைத்துக் கொண்டான். எனவே காட்டி மறைத்துக் கொண்டார். அதுதான் இங்க சொல்கிறார். திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் சோதி. கருவார் சோதி என்பது பெரும் சோதியாக, நீண்ட சோதியாக காட்டின கருவார் சோதி. கரந்த கள்ளம், கள்ளம் என்பது மறைத்தல், கரந்தல் என்பதும் மறைதல். இந்த கரந்த கள்ளம் என்று குறிப்பிட்டு கருவார் சோதி கரந்த கள்ளமும் பூவனம் அதனை பொலிந்தினி தருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும். பூவலம், இந்த சொல்லுக்கு பூவலம் இது எப்படி பிரிக்கிறாங்க, பூ வளம், பூனா பூமி, வளம்னா வளமா வருதல். நம்ம சொல்றோம்ல தலையாத்திரை, இது வடமொழியில் பாத்தீங்கன்னா தீர்த்த யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க இறைவன் இங்க அப்படியே வளமா வந்தறான். எனவே பூ வளம் அதனில், ஆக பெருமான் தலையாத்திரை மேற்கொண்ட செய்தியை சொல்லுற மாதிரி இங்க பூவலம் அதனில் பொலிந்து இனிதருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும். அதாவது திருத்தலங்களை நாம வணங்கணும் என்று சொன்னா நம்முடைய பாவம் எல்லாம் நாசமாகும். அதனாலதான் நாடும் நகரும் திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமீன் என்பார் திருமூலநாயனார். எனவே ஆலய வழிபாடு செய்வதனால நம்முடைய பாவம் நாசமாகும். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தேவாரம், காட்டூர் கடலே கடலூர் மலையே அப்படின்னு சொல்லுகிற அந்த திரு சேத்திர கோவை அப்படிங்கிற பாட்டுல பாத்தீங்கன்னா கடைசியில முடிச்சிருப்பார். இந்த பாட்டை பாடுறவர்கள்லாம் யார் என்ன செய்வாங்கன்னா செவ்வா செம், அதாவது வாய் திறந்து இந்த பாட்டை பாடுகின்றவர்கள் எல்லாம் சிவலோகத்திருப்பார் அப்படிம்பார். பாவம் நீங்கும் அப்படிங்கறத அங்க குறித்திருப்பார். அந்த கடைசி பாட்டுல பாத்தீங்கன்னா பாவம் நீங்கி சிவலோகத்தில் இருக்கிற பேரு பெறுவார்கள் அப்படிங்கிற குறிப்பை கொடுத்திருப்பார். அதே போல அப்பர சுவாமிகள் பாடிய பாவநாச திருப்பதிகம் என்பார் பாவநாசமே முடியும். அதுக்கப்புறம் தலங்களை தான் பாடிட்டே வருவார், ஒவ்வொரு தலங்களையும் சொல்லிக்கிட்டே வருவாரு. கடைசியா முடிக்கும் போது என்பார் பாவநாசமே என்று அந்த பதிகத்தை நிறைவு செய்வார். அது மாதிரி இங்க பூவலம், பூவ என்று சொல்லக்கூடிய இந்த பூ உலகை வளமாக வந்து இறைவர் எழுந்தருளி இருக்கின்ற கோலத்தை எல்லாம் வணங்குகிறவர்களுக்கு பாவம் நாசமாகும், பாவநாசம் ஆகிய பரிசும் என்று குறிப்பிடுகிறார். பூவனம் அதனை, முதல்ல சொன்னது பூவனம், இது பூவலம். பூவலம், பூ என்பது பூமி, பூமியை வளம், வளர்ந்து தீர்த்தயா தலையாத்திரை, தலையாத்திரை மேற்கொள்வதனால நம்முடைய பாவம் நாசமாகும் அப்படிங்கிற குறிப்பை கொடுத்திருக்கிறார். பாவநாசம் ஆக்கிய பரிசும். தண்ணீர் பந்தர் சயம்பர வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும். இங்க தண்ணீர் பந்தர் வைத்தார் எதற்காக அப்படின்னு கேட்டா சயம்பர வைத்தனர். சயம் அப்படின்னா போர் அப்படின்னு சொல்ற ஒரு குறவுங்க. அதாவது பாண்டிய படை வீரர்கள் தண்ணீர் வேட்கை நீங்கும் பொருட்டாக அவங்க அந்த தாகத்தோடு இருக்க அந்த பாண்டிய வீரர்கள் வெற்றி பெறும் பொருட்டாக சய சய போற்றி போற்றின்னு சொல்லுவாங்க. சயம்னா வெற்றி, ஜெயம் கொண்டான் அப்படிம்பாங்க. சயம் கொண்டான், தமிழ்ல சொன்னா சயம் கொண்டான், படமொழி சொல்லும்போது ஜெயம் கொண்டான் அப்படிம்பாங்க. இன்னைக்கு அரியலூர் பக்கத்துல ஜெயம் கொண்டான் ஒரு ஊர் இருக்கிறது. இதெல்லாம் போரில் ஏற்பட்ட வெற்றியின் காரணமாக அமைக்கப்பட்ட ஊர், எனவே வெற்றி கொண்டான் என்பதனால ஜெயம் கொண்டான் என்று அந்த ஊருக்கு பேர். அது மாதிரி இங்க சயனா வெற்றி நிறுத்தம், சய சய போற்றி போற்றி பெருமானே உன் கடல் வெற்றி பெறுவதாக, வெற்றி பெறுவதாக, சய 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 என்று போற்றுவர். திருவாசகத்திலையும் பார்க்கலாம், அப்பர சாமியும் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய நிலை பெறுமாறு என்னதியே நெஞ்சே அந்த பதியத்துல பாத்தீங்கன்னா ஆரூரா அந்த பாட்டு சொல்லும்போது சய சய போற்றி என்றும் அலைகுல செஞ்சடை ஆதி என்றும் ஆரூரா ஆரூரா என்று அலரான் இல்லை என்றார். சய சய என்பது வெற்றி பெறுவதாக என்பதுதான் கருத்து. அன்னைக்கு சொல்கிறார் தண்ணீர் பந்தர் சயம்பரம் வைத்து. அப்ப தண்ணீர் பந்தல் வைத்தார், யாருக்காக வைத்தார்னா பாண்டி நாட்டு வீரர்கள் போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. இறைவனே தண்ணீர், அப்ப என்னதுன்னா நீங்க படையெடுத்து செல்லுகிறார்கள், அந்த படை செல்லுகின்ற வழியில தண்ணீர் தாகம் எடுத்த பொழுது இறைவனே தண்ணீர் பந்தல் அமைத்து பாண்டி நாட்டு வீரர்கள் தாகம் தீரும் பொருட்டாக இறைவன் தண்ணீர் பந்தலின் சேவகனாக நின்றிருக்கிறான் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்க. தண்ணீர் பந்தல் சயம்பர வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும். சேவகன் என்று சொன்னா பணியாளனுக்கு சேவகன் பெருங்க, வீரனுக்கு சேவகன் பெரு, படை வீரனுக்கு சேவகன் தான் பெரு, பணியாளனுக்கும் சேவகன் என்று பெயர். எனவே அந்த வகையில் இறைவன் அந்த படை வீரராக நின்று நிறை சிறத்தை இங்கு சொல்லுகிறார். தண்ணீர் சேவகன் தண்ணீர் பந்த சயம்பர வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் ஆக நல்லியல்புடைய சேவானாக இருந்த திறத்தை அருளுகிறார்.